அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து வழங்கும் தமிழ் ஓசை. அக்டோபர் மாதம் 11 தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழ்ஸில் முதல் செய்தி அறிக்கை பின்னர் செய்தி அரங்கில். இந்தியாவின் கிழக்கு கடற்கரையை பலம் வாய்ந்த புயல் தாக்க உள்ளதால் ஆயிரக்கணக்கானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளது குறித்த செய்திகள், புயலின் பாதை குறித்த தகவல்கள்.
வட ஆந்திர கடற்கரையோரத்தில் விசாகப்பட்டினத்திற்கு அருகே நாளை முற்பகலில் கரையை கடக்கக்கூடும். கச்சா வீடுகள் முழுமையாக சேதமடையும். பழைய கட்டடங்களுக்கு சுமாரான சேதம் ஏற்படும். மின்சாரம் மற்றும் தொலை தொடர்பு துண்டிக்கப்படலாம்.
மலாலாவுக்கும் சத்யார்த்திக்கும் கொடுக்கப்பட்டுள்ள நோபல் பரிசு சிறார் தொழிலாளர்கள் மற்றும் பெண் கல்வி விடயம் தொடர்பான பொது கவனத்தை ஈர்க்குமா என்பது குறித்த செவி. பிறகு 24 ஆண்டுகளுக்கு பிறகு யாழ்ப்பாணத்திற்கான ரயில் சேவைகள் துவக்கப்படுவது குறித்து மக்களின் எதிர்பார்ப்புகள். இன்ன பிற செய்திகளும் நிகழ்ச்சி நேரடியாக நேயர் நேரமும் இடம்பெறும்.
செய்தி அறிக்கை வழங்குவோர் ஜெயபிரகாஷ். நல்லுசாமி, சாதாத்.
சிரியா துருக்கி எல்லைக் கடவை மீது தாக்குதல் நடத்திய இஸ்லாமிய அரசு ஆயுததாரிகளால் அதனை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாமல் போயிருப்பதாக எல்லை நகரமான குபானியில் இருக்கின்ற மூத்த குர்திஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். ஐஎஸ் ஆயுதாரிகள் பல முனைகளிலிருந்தும் குபானி நகரை சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தியதாகவும், அவர்கள் நகரின் கிழக்கு பகுதியில் மட்டும் கார்குண்டுகளை பயன்படுத்தி ஓரளவு முன்னேற்றம் கண்டிருப்பதாகவும் குர்திஷ் அதிகாரி காலித் பேர்கல் தெரிவித்தார். குர்திஸ் ஆயுத குழுக்களும் சுதந்திர சிரியாவுக்கான இராணுவ போராளிகளும் தமக்கு அவசரமாக மேலும் ஆயுதங்களும் துப்பாக்கி ரவைகளும் தேவைப்படுவதாக கூறியிருக்கின்றனர். ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குபானி நகரில் சிக்கியிருக்கின்றனர். ஐஎஸ் இயக்கத்தின் வசம் இந்த நகரம் விழுந்தால் அங்கு படுகொலைகள் நடக்கலாம் என்று ஐநா எச்சரித்திருக்கிறது.
ஈராக்கில் இஸ்லாமிய அரசு ஆயுததாரிகளை எதிர்த்து சண்டையிடும்போது காயமடைந்த 4 ஈராக்கிய சிப்பாய்கள் மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்ட வழியில் வடக்கில் இருக்கின்ற பக்குபா நகர் அருகே வைத்து தமது தரப்பாலேயே கொல்லப்பட்டிருக்கின்றனர். இந்த சிப்பாய்களை ஏற்றி வந்த ஆம்புலன்ஸ் வண்டியை தம்மை தாக்க வருகின்ற இஸ்லாமிய அரசு ஆயுததாரிகள் என நினைத்து அதன் மீது ஷியா ஆயுத குழுக்கள் தாக்குதல் நடத்தியதாக போலீசார் கூறுகின்றனர். பாக்தாத் அருகே நடந்த வேறொரு தற்கொலை தாக்குதலில் குறைந்தது 7 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். ஈராக்கிய பாதுகாப்பு படையினருக்கும் இஸ்லாமிய அரசு ஆயுததாரிகளுக்கும் இடையே பல சண்டைகள் நடந்து வந்த ஒரு இடம் இது.
எபோலா தொற்று நோய் பரவாமல் வெளிநாடுகளில் முன்னெடுக்கப்படும் சோதனை நடவடிக்கைகளுக்கு பதிலாக இந்த நோயினால் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற நாடுகளில் நோயை கட்டுப்படுத்துவதற்கான சர்வதேச நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்த வேண்டும் என்று தொண்டு நிறுவனங்கள் எச்சரித்திருக்கின்றன. மேற்குலக நாடுகளில் புதிய சோதனை நடைமுறைகளை அமுல்படுத்துவதிலும் பார்க்க மேற்காப்பிரிக்காவிலேயே இந்த பிரச்சனையில் தீவிர கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று சேவ் தி சில்ட்ரன் அமைப்பின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். இதனிடையே இந்த நாடுகளில் உடனடியாக ஆயிரக்கணக்கான சுகாதார பணியாளர்கள் பணியில் இறக்கப்பட வேண்டும் என்று ஐநாவின் உதவி தலைமைச் செயலர் மார்க் டி மார்டினஸ் சொலிமன் கூறியிருக்கிறார்.
The difficulty right now is to get the personnel in, not in the tens, not in, even in the hundreds, but in the thousands.
Guinea, Liberia, Sierra Leone ஆகிய நாடுகளில் இருந்து வரும் நோயாளிகளின் உடல் வெப்பநிலை நியூயார்க் விமான நிலையத்தில் சோதனையிடப்படுகிறது. பிரிட்டனிலும் அவசர சேவைகளின் தயார் நிலையை சோதிப்பதற்காக நாடளாவிய ரீதியில் பரிட்சார்த்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன.
ஹாங்காங்கில் நூற்றுக்கணக்கான ஜனநாயக ஆதரவு ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீண்டும் நகரின் மையப்பகுதியில் கூடியிருக்கின்றனர். தொய்வு ஏற்படாமல் அதிகாரிகள் மீது தொடர்ந்து அழுத்தம் தரப்படும் என்பதில் தாம் உறுதியாக இருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். ஆர்ப்பாட்டங்கள் ஆரம்பித்து 2 வாரங்கள் நிறைவடைந்து விட்டன என்றாலும் நகர நிர்வாகத்துக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் உடன்பாடு எட்டப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இன்னும் தென்படவில்லை.
இஸ்லாமிய ஆயுத குழுவான போக்கோஹராமால் கடத்தப்பட்டதாக நம்பப்பட்ட 27 பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டிருப்பதாக கேமரூன் அதிபர் கூறியிருக்கிறார். நைஜீரிய எல்லையில் வைத்து கடந்த மே மாதம் கடத்தப்பட்டிருந்த இவர்களில் சீன கட்டட தொழிலாளர்கள் 10 பேரும் இருக்கின்றனர். கேமரூன் துணை பிரதமரின் மனைவியும் கடந்த ஜூலையில் அவரது வீட்டின் மீது நடந்த தாக்குதலில் கடத்திச் செல்லப்பட்டு இப்போது விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இவர்களை விடுவிக்க பணம் செலுத்தப்பட்டதா என்பது தெரியவில்லை. போக்கோஹராம் அண்மை காலத்தில் அதன் தாக்குதல்களை நைஜீரியாவிலிருந்து வடமேற்கு கேமரூனுக்கும் விஸ்தரித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
எகிப்தில் அல் ஜசீரா தொலைக்காட்சி தொகுப்பாளர் ஒருவருக்கு சித்திரவதை குற்றச்சாட்டுகளுக்காக அந்நாட்டு நீதிமன்றம் ஒன்று 15 ஆண்டுகால சிறை தண்டனையை விதித்திருக்கிறது. குற்றஞ்சாட்டப்பட்ட அகமது மன்சூர் நேரில் விசாரிக்கப்படாமலேயே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 2011 முன்னாள் அதிபர் ஹோஸ்னி முபாரக்கு எதிராக கெய்ரோவின் தஹரீர் சதுக்கத்தில் நடந்த மக்கள் எழுச்சியின் போது வழக்கறிஞர் ஒருவரை சித்திரவதை செய்ததாக மன்சூர் மீதும் முஸ்லிம் சகோதரத்துவ கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் இருவர் மீதும் குற்றம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது.
இன்றைய செய்தி அரங்கில் முதலில் ஒரு இந்திய செய்தி. வடக்கு ஆந்திராவை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற பெரும் புயல் நாளை காலை கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புயலின் பாதையில் வசிக்கும் 1000 கணக்கானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கின்றனர். பல உதவிக்குழுக்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. மேலதிக விவரங்களுடன் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் ஹுட்ஹுட் புயல் நாளை முற்பகலில் கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனை எதிர்கொள்ள ஆந்திரா ஒடிஷா மாநிலங்கள் தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. முன்னதாக இந்த ஹுட்ஹுட் புயல் நாளை பிற்பகல் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த புயல் தற்போது வேகமாக நகர்ந்து வரும் நிலையில் சற்று முன்கூட்டியே கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பிபிசி தமிழோசையிடம் பேசிய சென்னையில் இருக்கும் மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் விஞ்ஞானி பாலச்சந்திரன், புயல் கரையை கடக்கும் போது 195 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என தெரிவித்தார்.
இன்று 2:30 அளவில் ஹத்ஹத் புயலானது விசாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே 250 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது மேலும் வடமேற்காக நகர்ந்து வட ஆந்திர கடற்கரையோரத்தில் விசாகப்பட்டினத்திற்கு அருகே நாளை முற்பகலில் கரையை கடக்கக்கூடும். கச்சா வீடுகள் முழுமையாக சேதமடையும். பழைய கட்டடங்களுக்கு சுமாரான சேதம் ஏற்படும். மின்சாரம் மற்றும் தொலை தொடர்பு துண்டிக்கப்படலாம். இருப்பு பாதை மற்றும் சாலை வழி போக்குவரத்து வெள்ளப்பெருக்கால் நிறுத்தக்கூடும்.
புயலானது ஆந்திர மாநிலத்தில் விசாகப்பட்டினத்தை ஒட்டி ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் அம்மாவட்டம் உச்சகட்ட எச்சரிக்கை நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவின் 4 கடலோர மாவட்டங்களான விசாகப்பட்டினம், ஸ்ரீகாகுளம், விஜயநகரம், கிழக்கு கோதாவரி மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். விசாகப்பட்டினம், கலிங்கப்பட்டினம், மசூலிப்பட்டினம், காக்கிநாடா துறைமுகங்களில் 5 எண் புயல் எச்சரிக்கை கொடி ஏற்றப்பட்டுள்ளது. இந்த புயலினால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள விசாகப்பட்டினம் துறைமுகத்தில் கடற்படையைச் சேர்ந்த 30 குழுக்கள் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளன. புயலினால் பாதிப்பு ஏற்பட்டால் கடற்படை உடனடியாக செயலில் இறங்கும் என இந்திய கடற்படையின் கிழக்கு பிரிவின் ரியர் அட்மிரல் அஜேந்திர பி சிங் தெரிவித்துள்ளார்.
The Navy is fully ready. In addition, there is an NDRF team which has come. Also, there is an Army team which has come of 200 personnel from Hyderabad, which are all being coordinated.
கடற்படை முழுமையாக தயார் நிலையில் இருக்கிறது. தவிர தேசிய பேரிடர் நிவாரண படையினரும் வந்திருக்கிறார்கள். ஹைதராபாத்திலிருந்து 200 பேரை கொண்ட ராணுவ அணியினரும் கூட வந்திருக்கிறார்கள். அனைவரும் மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து பணியாற்றி வருகின்றோம். புயலினால் ஏற்படும் மோசமான பாதிப்பை நீக்க கடற்படை உடனடியாகவே செயல்படும்.
ஸ்ரீகாகுளம் மாவட்ட நிர்வாகம் புயலை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ஊடகங்களிடம் பேசிய அம்மாவட்ட ஆட்சியர் கௌரவ் உப்பல், தாழ்வான பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் தொடர்ந்து வெளியேற்றப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இதற்கென பேருந்துகள், ஆம்புலன்ஸுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். ஆந்திர மாநிலத்திற்கு வடக்கில் அமைந்துள்ள ஒடிஷாவிலும் புயலின் தாக்கம் இருக்கும் என்பதால் அங்கு கடற்கரையோரமாக அமைந்திருக்கும் 8 மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். இந்த புயலின் காரணமாக அடுத்த 48 மணி நேரத்திற்கு கடலோர ஆந்திர மாநிலங்களிலும் ஒடிஷாவின் 8 மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஞாயிற்றுக்கிழமையன்று விசாகப்பட்டினத்திற்கு செல்லும் ரயில்களும் விசாகப்பட்டினம் வழியாக செல்லும் ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்த புயலின் காரணமாக தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் இருக்காது என மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
பிற இந்திய செய்திகளை பார்க்கும் முன் இலங்கை கண்ணோட்டம். சபரமுக பல்கலைக்கழக மாணவர்கள் மீது வெள்ளிக்கிழமை நடத்தப்பட்ட தாக்குதல்களை கண்டித்து நாட்டின் பிற பகுதிகளில் உள்ள மாணவர்கள் இன்று போராட்டம் நடத்தியிருக்கின்றனர். மேலதிக விவரங்களுடன் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
தொடர்ச்சியாக சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சபரமுக பல்கலைக்கழக மாணவர்கள் மீது நேற்றிரவு நடத்தப்பட்ட தாக்குதல்களை கண்டித்து இன்று தலைநகர் கொழும்பு உட்பட நாட்டின் பல பகுதிகளிலும் பல்கலைக்கழக மாணவர்கள் வீதிகளில் இறங்கி ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். பேராதனை, ஸ்ரீஜாவத்தினபுர, ருகுணு, ராஜரட்ட உட்பட 8 பல்கலைக்கழக மாணவர்களினால் இந்த ஆர்ப்பாட்டங்கள் அந்தந்த பிரதேசங்களில் முன்னெடுக்கப்பட்டன. ரத்தினபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ள சபரகமுக பல்கலைக்கழக மாணவர்கள் கடந்த 40 நாட்களாக பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக சில கோரிக்கைகளை முன்வைத்து சத்தியாகிரக போராட்டத்தில் தொடர்ந்தும் ஈடுபட்டுள்ளார்கள். பல்கலைக்கழக மாணவ அமைப்புகள் மீதான தடைகள் நீக்கப்பட வேண்டும். சில மாணவர்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள விரிவுரை தடைகள் நீக்கப்பட வேண்டும். இந்த கோரிக்கைகளை முன்வைத்தே மாணவர்கள் இந்த சத்தியாகிரக போராட்டத்தில் தொடர்ந்தும் ஈடுபட்டுள்ளார்கள். நேற்று நள்ளிரவு மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் 25 to 30 பேர் கொண்ட குழுவினரே ஈடுபட்டதாக கூறுகின்றார் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர்களில் ஒருவரான ரசிந்து ஜெயசிங்க.
ஹெல்மெட் பலதகின் அவில மூணு வகின மெம இஸ்தான் விசிபாக தியக பிரிசாக் பெட்ரோல் போம்ப காலா செயின் பிரார் இல்லகல்ல.
தங்களை அடையாளம் காட்டாதவாறு ஹெல்மெட்டினால் அவர்கள் தங்களுடைய முகத்தை மறைத்திருந்தார்கள். அவர்களிடம் வாள், தடிகள், கம்புகள், சைக்கிள் செயின் போன்றன காணப்பட்டது. அதனைக் கொண்டு மாணவர்களை தாக்கினார்கள். கல்வீச்சு தாக்குதலையும் நடத்தினார்கள். சத்தியாகிரக கூடாரத்தின் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசினார்கள். சம்பவத்தில் 11 மாணவர்களும் உள்ளூர் வாசியொருவரும் காயமடைந்துள்ளார்கள். இந்த சம்பவத்துடன் உள்ளூர் ஆளுங்கட்சி அரசியல்வாதி ஒருவர் தொடர்பட்டிருப்பதாகவே நாம் கருதுகின்றோம் என்று தெரிவித்த அவர், சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு உடனடியாக அறிவித்த போதிலும் உரிய நேரத்துக்கு போலீசார் அங்கு வரவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். ஆனால் இந்த குற்றச்சாட்டை போலீஸ் ஊடக பேச்சாளரான அஜித் ரோகண நிராகரித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக 16 பேரின் சாட்சியங்கள் தற்போது புறப்பட்டுள்ளது. 2 சந்தேக நபர்கள் சாட்சிகளினால் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். ஏனையவர்களையும் அடையாளம் கண்டு கைது செய்வதற்கு மற்றும் ஒரு போலீஸ் குழுவும் நியமிக்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டார் போலீஸ் ஊடக பேச்சாளரான அஜித் ரோகண.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். யாழ்ப்பாணத்திற்கும் கொழும்புக்கும் இடையிலான ரயில் சேவை 24 ஆண்டுகளுக்கு பிறகு திங்கட்கிழமையன்று துவக்கப்பட இருக்கிறது. இந்த ரயில் சேவை குறித்து வடமாகாணத்தில் அதிக அளவு எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. இதுகுறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது ஓனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
ஒரு கால் நூற்றாண்டு கால பகுதிக்கு பின்னர் யாழ்ப்பாணத்தை நோக்கி இந்த ரயில் வண்டி தனது பரிச்சார்த்த பயணத்தை ஆரம்பிக்கின்றது. இலங்கையில் யுத்தம் முடிவடைந்ததை அடுத்து யுத்தத்தினால் சேதமடைந்திருந்த வடபகுதிக்கான ரயில் பாதையை இந்திய அரசாங்கத்தின் கடன் உதவியுடன் இர்கான் என்ற இந்திய நிறுவனம் வவுனியா தாண்டிக்குளத்தில் இருந்து புதிதாக நிர்மாணித்திருக்கின்றது. கட்டம் கட்டமாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்த பாதையில் வவுனியாவிலிருந்து ஓமந்தைக்கும், ஓமந்தையிலிருந்து கிளிநொச்சிக்கும், அங்கிருந்து பழைக்கும், இப்போது பழையிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கும் ரயில் சேவை படிப்படியாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. பழையிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கான ரயில் சேவை நாளை மறுதினம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களினால் ஆரம்பித்து
வைக்கப்படுகிறது.
கொழும்புக்கும் வடக்கே காங்கிரசன் துறைக்கும் இடையில் ரயில் சேவை நடைபெற்ற போது கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து இப்படித்தான் வடபகுதிக்கான ரயில் புறப்பட்டு சென்றது. வடபகுதிக்கான இரவு தபால் ரயில் யாழ்லவி, உத்தரதேவி, நகர்சேர், கடுகதி என பல ரயில்கள் அப்போது சேவையில் ஈடுபட்டிருந்தன. இவற்றில் யாழ்லவி என்பது வடபகுதி மக்களின் வாழ்க்கையோடும் பண்பாட்டோடும் ஒன்றித்திருந்தது. இத்தகைய பெருமைக்குரிய யாழ்தேவி ரயில் வடபகுதியையும் தென்பகுதியையும் வர்த்தக, பொருளாதாரம், கலை, கலாச்சாரம் என பலதரப்பட்ட வகைகளில் ஒன்றிணைத்திருந்தது.
பயணிகளை விட உத்தியோகத்தர்கள் கூடுதலாக பயன்படுத்தப்பட்டது ரயில் சேவை, ட்ரெயின் சர்வீஸ். அவர்களுக்கு சீசன் டிக்கெட், பருவகால சீட்டு வழங்கப்பட்டது. அது 1 மாதத்திலும் இருக்க 3 மாத பருவகால சீட்டு, அதுக்கு அவர்களிடமிருந்து அறவிடுறது 1/3. அதாவது 1 மாதத்தில் 10 நாள் காசு தான் வரும். அடுத்த மற்ற 2/3 அவை இந்த டிபார்ட்மெண்ட் பண்ணுவேன். அதால் அவர்களுக்கு 1000 ரூபா பெறுமதியானது 300 ரூபா அளவில் தான் அது செலவழிவாகும். அப்போ அவை வீட்டிலிருந்தே ஒவ்வொரு நாளும் கடமை புரிஞ்சிட்டு வீட்டை திரும்பி போகக்கூடிய நிலையில் ட்ரெயின் சர்வீஸ் அதை கேட்டவனுங்கும் இருந்தது. அதால் அவைகளை அந்த பருவகால சீட்டோட வீட்டிலிருந்தே தங்களோட கடமையும் பார்க்கக்கூடிய நிலையில் சந்தோஷமா இருந்தது.
என்று கால் நூற்றாண்டுக்கு முன்னர் வடபகுதிக்கான ரயில் சேவை எப்படி இருந்தது என்று தம்பிராசா செந்தில்நாதன் அவர்கள் கூறுகின்றார். பல வருடங்களுக்கு பின்னர் யாழ்ப்பாணத்திற்கு செல்ல உள்ள யாழ்தேவி ரயில் தனது சேவையை ஆரம்பிப்பதற்கு முன்னர் பல தடவைகள் பழையிலிருந்து பரிச்சார்த்தமாக யாழ்ப்பாணத்திற்கு சென்றிருந்தது. அந்த வகையில் இன்றும் கூட அந்த ரயில் வெள்ளோட்டம் விடப்பட்டிருந்தது. இந்த ரயிலை பார்ப்பதற்காக யாழ் ரயில் நிலையத்தில் மாணவர்கள், பொதுமக்கள் என பெருமளவானோர் குழுமியிருந்தார்கள்.
நாங்கள் அரசாங்க உத்தியோகத்தரண்ட முறையில ரயில்வே போறோம்னு வந்திருக்கு தான். எங்களுக்கு இவ்வளவு அளவு நாங்கள் எடுக்கல, நீ இங்க வந்து போறதால போக்குவரத்து சோமா இருக்கும். இவ்வளவு அளவு பஸ்ஸுக்கு வந்து 1300 ரூபாய் கொடுத்து போனது ஆகல். ரயில் வாரவடியா வசதி கேட்ட மாதிரி இந்த ரயில்ல பயணம் செய்யலாம். செலவுகளும் சரியான சீப்பா இருக்கும் பஸ்லும் பாக்க.
இதுவரைக்கும் ரயின் பார்த்தே இல்ல ஜெப் நாடு. நாங்கள் யாழ்ப்பாணத்தில் ரயின் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த தோல்வி எல்லாம் மாறுமா இருக்கிற பிரியாணம் செய்யணும் வந்து இந்த ட்ரெயின் வந்து ஒரு தடையும் இல்லாம இந்த சேவை தொடரணும்னு நாங்க நினைக்கிறோம்
என அவர்களில் சிலர் எம்மிடம் கூறினார்கள். வடபகுதிக்கான ரயில் சேவை ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் மக்களின் போக்குவரத்து தேவையை பேருந்துகளே பூர்த்தி செய்து வந்தன. இப்போது யாழ்ப்பாணத்திற்கான ரயில் சேவை ஆரம்பிக்கப்படுவதை அடுத்து தனியார் பேருந்து சேவை பாதிக்கப்படும் என்ற அச்சம் எழுந்திருக்கின்றது. இதனை யாழ் மாவட்ட தனியார் பேருந்து உரிமையாளர் சங்க தலைவராகிய பொன்னுத்துறை கங்காதரனும் ஏற்றுக்கொண்டார்.
யாழ்ப்பாணத்தை முந்தைய ட்ரெயின் ஓடியும் பஸ் ஒன்றா தானே. மற்ற யாழ்ப்பாணத்திலேருந்து கொழும்பு போகிற சேனம் ஸ்போர்ட்ஸ் ட்ரெயின் இறங்கி வெள்ளவத்தியோ கல்கி சங்கி போடுறதுக்கு சாத்தியம் பெறாது. ஆனால் வந்து எங்களோட பஸ் சிசி பஸ் ஓடக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அது எந்த பிரச்சனையும் பெறாது. பாதிப்பு பெருசாக பெறுறது சான்ஸ் இல்லை என்றால் ட்ரெயின் ஓடாலும் சேனம் தனியார் பஸ் சூழ்நிலை வர வரக்கும்
என்றார் பொன்னுத்துறை கங்காதரன் அவர்கள்.
யாழ்ப்பாணத்துக்கான ரயில் சேவை 24 ஆண்டுகளுக்கு பிறகு துவக்கப்பட இருப்பது குறித்து நமது ஊனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம் வழங்கிய குறிப்பை கேட்டீர்கள். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி மீண்டும் சில இந்திய செய்திகளை பார்ப்போம். அமைதிக்கான நோபல் பரிசு இந்தியாவின் கைலாஷ் சத்யார்த்திக்கும் பாகிஸ்தானின் மலாலா யூசுஃப்சாய்க்கும் இந்த ஆண்டு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் சுமார் 2,80,00,000 சிறா தொழிலாளர்கள் இருப்பதாக ஐநா கூறியிருக்கிறது. இந்நிலையில் நேற்று அறிவிக்கப்பட்ட நோபல் பரிசு சிறா தொழிலாளர்கள் மற்றும் பெண் கல்வி குறித்த கவனத்தை ஈர்க்க உதவுமா என்று சென்னையில் உள்ள இளம் தொழிலாளர் உரிமைகள் கூட்டமைப்பின் அமைப்பாளரான சண்முக வேலாயுதம் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
உலகத்திலேயே அதிகமான குழந்தை தொழிலாளர் உள்ள நாடு இந்திய நாடு தான். தெற்காசியாவிலேயும் அதிகமான குழந்தை தொழிலாளர்கள் இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் வந்து போதிய கல்வி வசதியின்மை. இந்த பச்மன் நந்தவரனை சேர்ந்த நம்ம கைலாஷ் திருப்பாதியும் அந்த மலாளாவனுடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக ஒரு ரெகக்னைசேஷனாக ஒரு அங்கீகாரமாக நாங்கள் கருதுறோம். உலக அளவில் அந்த நோபல் பிரைஸ் அமைதிக்கான நோபல் பிரைஸ் கொடுப்பதனால இந்த பணியில செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு ஆறுதலும் மேலும் ஊக்கமும் கொடுக்கும். தெற்காசியில உள்ள நாடுகள் எல்லாமே ஓரளவு இது குறித்து ஒரு விழிப்புணர்வு பெற்று அதிக அளவில் இந்த குழந்தை தொழிலாளர்களை ஒழிப்பதற்கான முயற்சிகளும் திட்டங்களும் குறிப்பாக சட்டம் கொள்கை சட்டம் திட்டம் அதுக்கு வேண்டிய நிதி உதவி இதெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.
ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய அரசாங்கம் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை நிறைவேற்றியது. அதன் பிறகு வேலை செய்கின்ற குழந்தைகளுடைய எண்ணிக்கை குறைந்து வருவதாக அரசு புள்ளிவரங்கள் காட்டுகின்றன. உண்மை நிலை என்ன?
இந்த இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இதன் காரணமாக இந்த குழந்தை தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது உண்மைதான். ஆனால் போதிய அளவுக்கு இன்னும் குறையல.
இந்தியாவில் தீப்பெட்டி தொழிற்சாலை, பீடி சுருட்டு தொழிற்சாலை போன்றவைகள் எல்லாம் குடிசை தொழிலாக நடக்கின்றன. அது போன்ற இடங்களிலே வீடுகளிலேயே குழந்தைகள் தங்களுடைய பெற்றோர்களுக்கு உறவினர்களுக்கு உதவ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் குழந்தை தொழிலாளர்களாக சேர்க்கப்படுகிறார்களா இல்லையா?
இல்ல, அவங்க சேர்க்கப்பட முடியல. அவங்க குழந்தை தொழிலாளர்னா என்ன டிசைன் பண்ணிருக்காங்கன்னா அந்த குறிப்பிட்ட வயது ஒரு டிசைன் பண்றாங்க. ஒரு 14 வயதுக்கு கீழ் உள்ளவங்க, அதாவது ரொம்ப அபாயகரமான தொழிலில் ஈடுபட்டாதான் குழந்தை தொழிலாளர்கள்னு சொல்றாங்க. இதனுடைய ஒரு போக்கு வந்து என்னாச்சுன்னா ஃபேக்டரி ஒரு ஆர்கனைஸ்டு தொழில இல்லாம அவங்க எல்லாம் அந்த அதுக்கு வேண்டிய மூலப்பொருட்கள்லாம் கொண்டு வந்து வீட்டிலே செய்யக்கூடிய நிலைமையில தள்ளப்படுறாங்க. அதுவும் ஒரு ஒரு விதத்துல குழந்தை தொழிலாளர்கள். நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் 14 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைங்க யார் யாருக்கு பள்ளிக்கு செல்லாதவங்களோ அனைத்து பேருமே குழந்தை தொழிலாளர்கள் தான். அதுதான் எங்களுடைய கருத்து. ஏன்னா அவங்க வந்து மறைமுகமாக வீட்டில் ஆடு மேய்ப்பாங்க, வீட்டில் வந்து விவசாயம் பார்ப்பாங்க. அவங்க அப்பா அவருடைய தொழிலாளர் கைத்தறி தொழிலாளர்கள் இருக்கான், பானை வச்சிருக்கலாம், ஆர்டிசான் தொழில, அந்த விதத்தில் அவங்க செல்வதனால பள்ளிக்கு செல்லாத அனைத்து குழந்தைகளும் குழந்தை தொழிலாளர்கள் தான் எங்களுடைய கருத்து.
பெண்களுக்கு கல்வி மறுக்கப்படுவது ஒரு பெரிய சமூக கலாச்சார மத ரீதியான பிரச்சனையாக இருக்கிறது. மலாலா அவர்கள் இதைத்தான் மிக அதிக அளவிலே வலியுறுத்தி இருக்கின்றார். சமீபத்திலே தமிழக அரசு கொடுத்திருக்கின்ற ஒரு புள்ளி விவரங்களில் தமிழக அரசு பள்ளிகள் பலவற்றில் கழிப்பறை வசதி கூட இல்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே பெண்களை பொறுத்தவரையிலே கல்வி பெறுவதிலே எத்தகைய பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்கிறார்கள்?
பல குக்கிராமங்கள்ல, அதாவது மலைவாழ் பிரதேசம், மலை பிரதேசங்கள இந்த மாதிரி இதில் அருகமையில் பள்ளிக்கூடம் இல்லாத ஒரு மிகப்பெரிய குறை. அதுக்கு இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் போக்குவரத்து செய்யணும், உண்டு உறைவிட பள்ளியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த உண்டு உறைவிட பள்ளியும் போக்குவரத்துக்கான அந்த அலவன்ஸும் கொடுப்பதில் ஏராளமான சிக்கல்கள் இருக்குது. அரசு வந்து சொல்லக்கூடிய கைப்பட வசதிகள் வந்து ஓரளவு நாங்கள் பல பள்ளிக்கூடத்தில் ஏற்பாடு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அந்த ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த கைப்படம் வந்து பயனளிக்கக்கூடியதாக உள்ளதாக ஃபங்க்ஷனலாக இருக்குதா செயல்படக்கூடியதாக இருக்குதுன்னா இருக்காது. அது கதவு இருக்காது, தண்ணி வசதி இருக்காது, மெயின்டெனன்ஸ் சரியான பராமரிப்பு இல்லாமல் நிலைமையெல்லாம் இருப்பதுனால அதிக அளவில் வந்து இந்த கைப்பட வசதியினாலேயே பெண் குழந்தைகள் பள்ளிக்கூடத்தை விட்டு நிற்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. இது நாங்கள் என்ன சொல்றோம், குழந்தைக்கு இழைக்கப்படுகிற ஒரு அநீதி அப்படின்னு நாங்கள் சொல்றோம்.
இளம் தொழிலாளர் உரிமைகள் கூட்டமைப்பின் அமைப்பாளர் சண்முக வேலாயுதம் அளித்த சுவிக்கிட்டீர்கள். இந்திய அரசு முதல் முறையாக நாடு தழுவிய மன நலக் கொள்கையை அறிவித்திருக்கிறது. இது குறித்த செய்திகளுடன் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
இந்தியாவில் எல்லோருக்கும் மனநல மருத்துவம் கிடைப்பதை உறுதி செய்வதுதான் மத்திய அரசின் இலக்கு என இந்திய அரசு அறிவித்துள்ளது. மனநல தினம் முதன்முறையாக மத்திய அரசால் நேற்று கடைபிடிக்கப்பட்டது. அதனையொட்டி தேசிய மனநலக் கொள்கையும் வெளியிடப்பட்டது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன், இந்தியாவில் தற்போது வசதியான பிரிவினருக்கு மட்டுமே மனநல மருத்துவம் கிடைக்கிறது என்றும் ஏழைகளை அணுகும் வகையில் புதிய கொள்கை வடிவமைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். உளவியல் ரீதியான மனநல ரீதியான மருத்துவத்தை அளிக்கும் பிரிவுகளை இந்தியாவின் எல்லா அரசு மருத்துவமனைகளிலும் ஏற்படுத்தும் விதத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார். தற்போது வெளியிடப்பட்டிருக்கும் இந்தியாவின் தேசிய மனநலக் கொள்கையில் பல்வேறு முக்கிய அம்சங்கள் இனம் காணப்பட்டுள்ளன. சமூகத்தின் எல்லா பிரிவினருக்கும் மனநல மருத்துவம் கிடைப்பதை உறுதி செய்வது, போதுமான அளவில் இதற்கென நிதி ஒதுக்கீடு செய்வது, சமூகத்தின் பலவீனமான பிரிவினருக்கு கூடுதல் கவனம் அளிப்பது, குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு கூடுதல் கவனம் அளிப்பது போன்ற பல அம்சங்கள் இந்த தேசிய கொள்கையில் பட்டியலிடப்பட்டுள்ளன. 2011 மத்திய அரசு அமைத்த நிபுணர் குழு இந்த கொள்கையை உருவாக்கி அரசுக்கு அளித்துள்ளது. இப்படி தேசிய மனநலக் கொள்கை வடிவமைக்கப்பட்டிருப்பதை மனநல மருத்துவர்கள் வரவேற்றுள்ளனர். தேசிய மனநல கொள்கையில் கூறப்பட்டிருக்கும் விஷயங்களில் மனநலம் தொடர்பான விழிப்புணர்விற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்கிறார் பிரபல மனநல மருத்துவரான டாக்டர் ஷாலினி.
கண்டிப்பா விழிப்புணர்வு தான் பிரச்சாரம் மட்டுமே இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடியதுதான் சார். ஏன்னா மனநல சேவைகள் சிகிச்சைகள் இலவசமா கிடைக்குதுன்றதே நிறைய பேர் தெரியாது. பொதுநல பிரச்சனைகளுக்காக ஆஸ்பத்திரிக்கு போற மாதிரி மனநல பிரச்சனைக்கு ஆஸ்பத்திரி போறது இன்னும் பிரச்சனையா தான் கன்சிடர் பண்றாங்க. ஒரு அரசு மனநல மருத்துவமனைகள் 12 மாநிலங்கள் ஆரம்பிக்கலாம்னு சொன்னா கூட அங்க போறதுக்கு உண்டான முதலே போகணும்னு ஆசைப்படுவாங்க. கடைசி கட்டத்துல வேற வழியே இல்லைன்னா தான் சைக்கியாட்ரி கிட்ட போகணும், சைக்கியாட்ரிஸ்ட் ஹாஸ்பிட்டல் போகணுன்ற நிலைமைதான் இன்னும் இருக்குது. அது ஒண்ணும் இல்ல, சாதாரண விஷயம், எல்லாத்துக்கும் போற மாதிரி இதுக்கும் போலான்ற அளவுக்கு ஒரு சாதாரண நிலைமை வரும்போது இந்த நிலைமை மாறும்.
மனநல மருத்துவத்தை பொறுத்தவரையில் ஆரம்ப நிலையில் கவனித்தாலே எளிதில் குணப்படுத்த முடியும், இதனை அரசு மட்டுமே செய்ய முடியும் என்கிறார் மனநல மருத்துவரான அன்புதுரை.
ஆரம்ப நிலையில கண்டுபிடிச்சா ரொம்ப கம்மி செலவுல நிறைய சரி பண்ணலாம். அப்ப இதுக்கெல்லாம் வந்து ஏற்பாடு வந்து உண்மையாவே கவர்மெண்ட்டோட வேற யாருமே இதை செய்ய முடியாது. சென்னையில பாத்தீங்கன்னா நீங்க பிசிக்கல் நீட்ஸுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும், உங்களோட உடல் பிரச்சனைக்கு மனதுக்கு IMH போகணும், அப்படி கவர்மெண்ட்ல போறதுனால தனியா அது ஒரு அதுக்குன்னு தனியா போகணும். இது தனியா வைக்கிறதுனாலயும் ஒதுக்குதல் அதிகமாகுது. உடனடியா செய்ய வேண்டியது வந்து அட்லீஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல், அது ஒவ்வொரு இந்தியாவோட ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையாவது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் டீம் இருக்கணும்.
வசதியற்றவர்களுக்கு மனநல மருத்துவம் அளிப்பது மிக முக்கியமான அம்சமாக இந்த கொள்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அரசு மருத்துவமனைகளில் மனநல நோய்களுக்கு சிகிச்சை கிடைத்தாலும் உளவியல் ஆலோசனை என்பது கிடைப்பதில்லை, அரசு அதில் கவனம் செலுத்த வேண்டும் என்கிறார் ஷாலினி.
பட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மெடிசன்ஸ் தான் ஃப்ரீயா கொடுக்க முடியும், பெருசா கவுன்சிலிங் பண்றதுக்கு அங்க ஸ்டாஃப் இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 200-300 பேர் பார்க்கும்போது பெருசா கவுன்சிலிங் பண்றதுக்கு அவகாசமே இருக்காது. அந்த மாதிரி மன வழி சிகிச்சைக்கு உண்டான தேவை தான் அதிகமா இருக்கு. சிகிச்சை கொண்ட மனிதர்களும் குறைவா இருக்காங்க, சிகிச்சை கொஞ்சம் விலை ஜாஸ்தியா இருக்கு, அதனால அந்த மாதிரி சேவைகள் பொதுமக்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அந்த ஆஸ்பெக்ட் உண்மை, பட் மருத்துவம் கிடைக்கலன்றது உண்மை கிடையாது.
இது தவிர விரைவில் புதிதாக இந்திய மனநல சட்டம் கொண்டு வரப்படும் என்றும் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். தற்போது வரை இந்தியாவில் 1912 இயற்றப்பட்ட இந்திய லுனாசி ஆக்ட் என்ற சட்டமே நீதிமன்றம் தொடர்பான விவகாரங்களுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்தியாவை பொறுத்தவரை 160 பேருக்கு ஏதோ ஒரு விதத்தில் மனநலம் சார்ந்த ஆலோசனையோ மருந்துகளோ தேவைப்படுகின்றன என்கிறார்கள் மனநல நிபுணர்கள். 2020 வாக்கில் இந்திய மக்கள் தொகையில் 20% பேர் ஏதோ ஒரு வகையிலான மனநல பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட என உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது.
சென்னை செய்தியாளர் முரளிதரன் வழங்கிய இந்த குறிப்புடன் இன்றைய செய்தியரங்கம் நிறைவடைகிறது. நிகழ்ச்சியின் இறுதியாக நேயர் நேரம், வழங்குவோர் மணிவண்ணன் மற்றும் சிவகன்.
வணக்கம் நேர்களே, இந்த வார நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் சிவகன். நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் நமது அலைவரிசை விவரங்களை ஒரு முறை தரலாமே சிவகன்.
ஆம், தமிழோசிய நிகழ்ச்சிகளை சிற்றலை வரிசைகள் மூலம் கேட்கின்ற நேர்கள் மறு அறிவித்தல்கள் வருகின்ற வரை எமது புதிய அலைவரிசைகளான 31 மீட்டரில் 9500 கிலோஹெர்ட்ஸ், 22 மீட்டரில் 13830 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் 19 மீட்டரில் 15470 கிலோஹெர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகளின் மூலம் கேட்க முடியும்.
சரி, இனி மின்னஞ்சல்கள் மற்றும் கடிதங்களுக்கு செல்லலாம் சிவகன்.
முதலில் கொழும்பு நேயர்சி ரத்ன வடிவியல் எழுதுகின்ற மின்னஞ்சலில், நிறைவுற்ற 7 நாட்களின் செய்தி பதிவு தமிழோசை வெப்பதளத்தில் இருந்து வந்தன. தற்பொழுது அந்த தோற்றம் அப்படியே அடியோடு மாறிவிட்டிருக்கின்றதே. இதனால் சில சமயங்களில் அன்றைக்கு செய்தியை கேட்க முடியாத போகின்ற பொழுது என் போன்ற நேயர்களுக்கு பெரும் தடை ஏற்பட்டிருக்கின்றது. இதனை தயவு செய்து சீர் செய்து உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றேர்கள் இருக்கின்றார்.
நேருக்கு நன்றி. இந்த பிரச்சனை எமது இணையதள பக்கங்களில் நாம் சமீபத்தில் செய்த தொழில்நுட்ப மாற்றங்களால் தற்காலிகமாக ஏற்பட்ட ஒன்று. இப்பொழுது இந்த பிரச்சனை சரி செய்யப்பட்டுவிட்டது. இணையதள நேயர்கள் நமது ஒரு வார கால ஒலிபரப்புகளை வழக்கம் போல நமது இணையதள பக்கங்கள் மூலம் கேட்க முடியும்.
இலங்கையின் வடமாகாண முதல்வர் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் தமிழரசுக் கட்சி சார்பாக செயற்படுகின்றார் என்று வரும் சர்ச்சை பற்றி எழுதுகின்ற கனடா நேயர் முல்லை மதி அவர்கள், பல கட்சிகளின் பொதுத் தலைவராக இனநலனின் தேவை கருதி நிறுத்தப்பட்ட இவரே இன்று ஒரு கட்சியை சார்ந்து நின்று கொண்ட முன்னாள் போராளிகளை வன்முறையாளர்கள், ஆயுத குழுக்கள் என்று கூறுவது தமிழ் தேசிய கூட்டமைப்பை நிர்மூலம் செய்து தமிழர்களின் அரசியல் இயந்திரத்தை முடக்கும் செயலாகும். அதற்கப்பால் சிங்களத்தோடு பேசி பயனில்லை என்றார்.
சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவுக்கு சிறை தண்டனை பற்றி திமுக தலைவர் கருணாநிதி வெளியிட்டிருக்கும் கருத்துக்கள் குறித்து எழுதும் காயல்பட்டினம் நேயர் மக்கி நுகுத்தம்பி, என்ன இருந்தாலும் கருணாநிதி அவர்களுக்கு அம்மாவை பழிவாங்கும் எண்ணம், அம்மாவுக்கும் அதே போல கருணாநிதி அவர்களை பழிவாங்கும் எண்ணம் ரத்தத்தில் ஊறியிருக்கிறது. அண்ணாவின் மறைவுக்கு பிறகு கலைஞருக்கு ஆதரவு தெரிவித்து அவரை முதல்வராக்கினார் எம்ஜிஆர். கணக்கு கேட்டதால் ஏற்பட்ட பிரச்சனையில் அவர் வெளியேற்றப்பட்டார். யார் யாரிடம் கணக்கு கேட்டாலும் இப்படி பிரச்சனைகள் எழுவது உலக வழக்கம்தான். இப்பொழுது அம்மா அவர்கள் சிறையில் இருப்பது போல நாளை ஒரு நாள் கருணாநிதியின் மகள் கனிமொழியும் சிறையில் இருக்கக்கூடும். அப்பொழுது ஜெயலலிதாவுக்கு கொண்டாட்டமாக இருக்கும். அடுத்தவர் கஷ்டப்படுவதை பார்த்து மகிழ்ச்சி அடைவது இயல்புதான். இதை இருவரும் மாறி மாறி செய்து கொண்டிருக்கிறார்கள். லட்சிய வெறி என்பதை விட ஆட்சி அதிகார வெறி என்றுதான் இதை சொல்ல வேண்டும். வேடிக்கையான தமிழக அரசியல் என்கிறார்.
மலேசியாவில் தேசத்துரோக சட்டத்தை அரசு விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஐநா மனித உரிமையாளர்கள் கோரியிருப்பது பற்றி எழுதுகின்ற திருச்சி நேயர் ரவிச்சந்திரன், இந்த சட்டமானது தேசத்துரோகத்துக்கானது அல்ல, ஆளும் மலாயின ஆட்சியாளர்களை எதிர்ப்பவர்களுக்கானது என்று சொல்வதே சரியானது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்.
அம்பேத்கர் பற்றிய பாடம் நடத்த சில மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தது பற்றிய செய்தி குறித்து எழுதும் வேலூர் ஜே டி மூர்த்தி, மாணவர்களிடம் மதுவெறி புகுந்து கொண்டது போல சாதி வரியும் புகுந்து கொண்டிருக்கிறது என்பது வருந்தத்தக்கதாகும். சாதி வரி என்பது மது வெறி போன்றதுதான். சாதி வரியில் திரிபவர்கள் மதுவை ஒழிக்க போராடுவதாக சொல்கிறார்கள். சாதி மதவெறி இரண்டுமே தமிழகத்துக்கு சிக்கலைத்தான் தருகின்றன என்கிறார்.
டி எஸ் பாலையா அவர்களது 100 ஆண்டு பற்றிய செய்தி குறித்து எழுதுகின்ற மதுரை நேயர் சி ரமேஷ், நகைச்சுவை நடிகர் மாத்திரமல்லாது வில்லன் மற்றும் குணச்சித்திர நடிகராகவும் திகழ்ந்தவர் பாலையா. தனது தனித்துவ நடிப்பால் புகழ் பெற்றவர். அவருடைய 100 ஆண்டு தினம் என்பது தங்கள் மூலமே அறிந்தேன். ஒரு நல்ல கலைஞனை பிபிசி சிறப்பு படைப்பு மூலம் நினைவூட்டியதற்கு நன்றி என்று இருக்கின்றார்.
காந்தி படத்தை இயக்கிய ரிச்சர்ட் அட்டன்பரோ மறைவு குறித்த செய்தி குறித்து எழுதும் குளத்தூர் நேயர் வேலூர் விச்சந்திரன், இந்த உன்னத கலைஞனின் மறைவுக்கு 1000 மைல்களுக்கு அப்பால் இருந்து கொண்டு எமது இதயங்கள் அஞ்சலி செலுத்துகின்றன. காந்தி படத்தில் பழமை மாறாது அந்த காலத்தை எம் கண்முன்னே கொண்டு வந்தவர் அவர் என்கிறார்.
சென்னையில் 375வது ஆண்டு நிறைவு குறித்த ஒலிபரப்பான பெட்டகம் பற்றி எழுதுகின்ற மனமூண்டி நேயர் தட்சிணாமூர்த்தி, முதல் 2 பாகங்கள் சரியாக இல்லை. மேல்தட்டு மக்களின் கலைகள் மற்றும் சினிமா போன்றவை பேசப்பட்டன. ஆனால் 3வது பாகத்தில் சென்னையில் சாதாரண மக்களின் பிரச்சனைகளை அணியது சிறப்பாக இருந்தது. சென்னையில் முறையான வீடுகளில் வாழ்வோர்களை விட நடைபாதைகளிலும் சாக்கடை பகுதிகளிலும் வாழும் மக்கள்தான் அதிகம். அந்த மக்களின் எண்ணிக்கை ஈழத்து மக்களின் எண்ணிக்கையை விட அதிகமாகும் என்று இருக்கின்றார்.
இதே பெட்டகம் பற்றி எழுதும் ராமேஸ்வரம் நேயர் சு பாலசுப்ரமணியன், கெட்டும் பட்டணம் போ என்பார்கள். இந்தியாவின் முக்கிய நகரான சென்னை 500,000 மக்களுக்கு வாழ்வு தரும் வரலாற்று நகராக இருப்பதை பெட்டகம் சுவைப்பட உணர்த்தியது. இந்த நகரை சுகாதாரமிக்க நகராக பேணிக்காப்பது நமது கடமை என்கிறார்.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சி பற்றி எழுதுகின்ற திருச்சி நேயர் ஏ எம் நஜ்முல் ஆரிஃபின், அனைவருக்கும் அறிவியல் உலகில் மிகப்பெரிய தொலைநோக்கி கட்டுமானம் துவக்கம். இந்தியா, சீனா, ஜப்பான் மற்றும் கனடா ஆகிய 5 நாடுகளை ஒன்றிணைந்து 140 கோடி அமெரிக்க டாலர்கள் செலவில் உலகில் மிகப்பெரிய தொலைநோக்கியை கூட்டாக நிறுவும் பணியை ஹவாய் தீவில் துவங்கியிருக்கும் செய்தி அறிவியல் நிகழ்ச்சியில் கேட்டது மிகவும் சிறப்பாக இருந்தது என்று எழுதியிருக்கின்றார்.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சிகள் குறித்து பொதுவாக எழுதும் கனடா நேயர் சரோவர்ணன், பிபிசியில் வரும் பல சிறப்பு நிகழ்ச்சிகள் சிறப்பாக இருந்தாலும் என்னை மிகவும் கவர்ந்த அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சி மிகவும் அற்புதம். உலகம் நவீன தொழில்நுட்பத்தினால் சுருங்கிவிட்டாலும் இங்கு வாழும் மனிதனின் தேவையே நாளுக்கு நாள் விரிவடைவதால் தினம் தினம் புதிய கண்டுபிடிப்புகள் என்றாலும் அதனை கண்டுகொள்ள முடியாதபடி எமது இயந்திரமயமான ஓட்டம் இந்த குறையை நிவர்த்தி செய்யும் விதத்தில் வந்து போகும் அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சி பாராட்டுக்குரியது. நிறைய தேடல்கள் விரிந்த பார்வையுடன் வந்து போகும் இந்த நிகழ்ச்சியை தயாரிக்கும் தயாரிப்பாளருக்கு சபாஷ் என்கிறார்.
விழுப்புரத்தில் தலித் மாணவன் கை கடிகாரம் கட்டியிருந்ததால் கைவெட்டப்பட்ட சம்பவம் குறித்த செய்தி பற்றி எழுதுகின்ற மும்பை சுகுமார், சாதி இல்லை என்று ஏமாற்றி வருபவர்களுக்கு சாட்டேடி போல இந்த சம்பவம் குறித்த செய்தி அமைந்தது. இன்னும் பல கிராம கோயில்களில் தாழ்த்தப்பட்ட மக்களை நுழைய விடாமல் தடுக்கும் போக்கு இருக்கின்றது. இந்துத்துவா பேசுவோர் மௌனமாக இருப்பது போல வன்கொடுமை சட்டமும் இருந்துவிடக்கூடாது என்று இருக்கின்றார்.
சரி, நேரமாகிவிட்டது சீவகன். இத்துடன் இன்றைய நேய நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள மீண்டும் வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எங்களுக்கு தொடர்ந்து தெரியப்படுத்துங்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியில் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.